தொல்லை இருந்து சூழ்ந்தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவானில் எழுக்கும் வரவோம் திருவாசகம் என்னும் தேன் சிற்றங்களும் பிரியர்களே பாட்டு ஆயிருக்கு நீத்தல் விண்ணப்பத்தில் பதினோராவது பாட்டுல இருந்து சிற்றம்பலம் மாறுபட்டு அஞ்சு என்னை வஞ்சிப்ப யான் உன் மணி மலர்த்தாள் வேறுபட்டேனை விடுதி கண்டாய் இணையேன் மனத்தே ஊரும் மட்டே மண்ணும் தர கோசமங்கை கரசே நிறுபட்டே ஒளிகாட்டும் பொன்னேனி நெடுந்தகையே அஞ்சு என்பது எண்ணாகு பெயராக ஐந்து என்று சொல்லப்படுகின்ற ஐம்புலன்களை குறிக்கின்றது. அஞ்சுங்கிறது ஐம்புலன்களை தான் குறிக்கணுங்கிறது இல்ல. அஞ்சு என்று சொன்னா அஞ்சு பஞ்சபூதங்களை குறிக்கலாம். அஞ்சு என்று சொன்னால் ஆண் ஐந்து பஞ்ச கவியத்தை குறிக்கலாம். இங்கு வந்து ஐந்து ஞானேந்திரியங்களை குறிக்கின்றது. அஞ்சும் மாறுபட்டு என்று சொன்னால் பெருமாளுடைய திருவருளுடன் மாறுபட்டு மலைந்து மறுதளித்து என்றால் அதனுடைய திரு உள்ளத்திற்கு மாறாக பெருமாளுடைய திருவுள்ளம் இந்த உயிரானது பெருமானிடத்திலே அன்பு கொண்டு இடையராத தொண்டு பூண்டிருக்க வேண்டும் பெருமாளுடைய திருவுள்ளம். இந்த திருவுள்ளத்திற்கு மாறுபடுவது எது என்று சொன்னால் அந்த இந்திரியங்கள். அந்த இந்திரியங்கள் நம்மை உலகச் சற்றிலே கொண்டு சேர்த்துவிடும். மாறுபட்டு அஞ்சு என்னை வஞ்சிப்ப என்னை அஞ்சும் மாறுபட்டு வஞ்சிப்ப பெருமாளுடைய திருவுள்ளத்தினோடு மாறுபட்டு வஞ்சிப்ப என்பது ஒரு பொருள். என்னுடைய நோக்கத்திற்கு மாறுபட்டு என்னை வஞ்சிப்ப என்னுடைய நோக்கமும் என்ன உயிரினுடைய நோக்கமும் இறைவனுக்கு தொண்டு பூண்டிருத்தல் என்பதுதான் உயிரினுடைய நோக்கமும். ஆனால் அந்த உயிரினுடைய நோக்கத்திற்கு மாறுபடுவதனால அது உயிரினை வஞ்சிப்பதாக ஆகின்றது. அவ என்னோடு மாறுபட்டு என்றும் சொல்லக்கொள்ளலாம். இறைவனுடைய திருவுரோடு மாறுபட்டு என்றும் கொள்ளலாம். இவ்வாறு மாறுபடுவது எது என்று கேட்டால் அஞ்சு என்று சொல்லப்படுகின்ற புலன்கள் இவ்வாறு மாறுபடுகின்றன என்று பார்க்க அஞ்சும் மாறுபட்டு என்னை வஞ்சித்த வஞ்சித்தல் என்பது நல்லது செய்வதைப் போல தீயது செய்தல். இந்திரியங்கள் நேரடியாக உனக்கு தீயது செய்கின்றேன் என்று பறைசாற்றாது. அப்படி சாற்றினால் நாம் வந்து சுதாரித்துக் கொள்ளலாம். நேர்மையாக நம்மிடம் பகை கொண்டிருப்பவன் நமக்கு வந்து பயம் கிடையாது. அவன் பகை என்பது தெரிகின்றது. ஆனால் நண்பனைப் போல நடித்து நமக்கு சிரமம் ஏற்படுத்துகின்ற ஒரு பகைவன் இருப்பான் என்று சொன்னால் அவன் தான் நம்மை வஞ்சிக்கின்றான் என்று பார்க்கின்றோம். அதுபோல நமக்கு நன்மை செய்வதைப் போல நமக்கு இன்பம் ஊட்டுவதைப் போல துன்பத்தையே ஊட்டுவது. அதனால் இன்பம் ஊட்டுவதைப் போல துன்பத்தை ஊட்டுவதால வஞ்சிப்ப மாறுபட்டு அஞ்சு என்னை வஞ்சிப்ப அதன் காரணமாக வஞ்சிப்ப வஞ்சிக்கவும் அதன் காரணமாக இந்த வஞ்சிப்ப என்ற அந்த எச்சமானது காரணப் பொருளில் வருகின்றது. அதனால் என்பது பொருள். இவ்வாறு இந்த புலன்கள் என்னை வஞ்சிப்பதனாலே பெருமானே நான் உன் மணி மலர்த்தாளில் இருந்து வேறுபட்டேன். மணி மலர்த்தாள் என்று சொன்னால் மணியைப் போலவும் மலரை போன்றவும் இருக்கின்ற தாள். மணி மலர் என்பது உண்மை தொகை, மணியும் மலரும். அதனை போன்று இருக்கின்ற தாள் என்பது ஓமை தொகை. உண்மை தொகையோடு ஓமை தொகையும் சேர்ந்திருக்கின்றது. மணியைப் போல் ஒளி கொண்டதும் மலரைப் போல் மென்மை கொண்டதுமாகின்ற வாசனை கொண்டதுமாகின்ற திருவடி என்று கொள்ளும். மணி மலர்த்தாள் வேறுபட்டேனை மாறுபட்ட அஞ்சனை வஞ்சிப்ப யான் உன் மணி மலர்த்தாள் வேறுபட்டேனை. வேறுபடுதல் என்றால் அதிலிருந்து பிரிந்துவிட்டல், ஒன்றுபடுதலுக்கு மாறு வேறுபடுதல். ஒன்றாக இருத்தல் இரண்டரை கலத்தில் கலந்திருத்தல், வேறுபடுதல் தனித்தனியாக இருத்தல் என்று பார்க்கின்றோம். நீரும் மணலும் போல தனித்தனியாக இருத்தல் வேறுபடுதல். நீரும் பாலும் போல இரண்டரை கலந்திருத்தல் ஒன்றுபடுதல். அப்ப நீருக்குள்ள இருக்கிற மணல் வந்து நீர் வேறு மணல் வேறு என்றுதான் இருக்கும். அது வேறுபடுதல். பெருமானுடைய திருவுருளிலே திருவுருளாகின்ற ஒளியிலே இருந்தாலும் கூட நாம் வேறாகத்தான் இருக்கின்றோம். அவ்வாறு இருத்தல் வேறுபடுதல். அது பெருமானுடைய திருவுருளை தூக்க முடியாத நிலை என்று பார்க்கின்றோம். ஒன்றுபடுதல் பெருமானுடைய திருவுருளை தூக்கக்கூடிய நிலை. ஒன்றுபட்டாலுடைய பெருமானுடைய திருவுருளை தூக்க முடியாது. பெருமானுடைய திருவுருளை ஒன்றுபட்டு தூக்க முடியாத வண்ணம் புலன்கள் என்னை வஞ்சித்ததினாலே நான் பெருமானுடைய திருவடியாகின்ற திருவுளுக்கு வேறுபட்டேன், பிரிந்திருக்கின்றேன். வேறுபடுதல் பொருட்டன்மையாலே பிரிந்திருத்தல். வேறுபட்டேனை விடுதி கண்டாய், வேறுபட்டிருக்கின்ற என்னை பெருமானே நீ விட்டுவிட வேண்டாம். இணையேன் மனத்தே உருமட்டே, இணையேன் மனத்தேயும் அப்படிங்கிற அந்த உண்மை அங்கே இழிவு சிறப்பு உண்மை மறைந்திருக்கின்றது. தீவினையேன், இணையேன் என்றால் நல்வினையேன் என்பது பொருள் இல்ல, தீவினையேன். ஏராளமான தீவினையை செய்திருக்கின்றவன். எவ்வளவு தீவினைன்னு கேட்டா ஆடு போல தீவினை செய்திருக்கின்றேன் என்று சொல்வார். மடங்கையன் வல்வினை காட்டை என் மன்னருள் தீக்கொழுகும் விடங்க. ஒரு பெரிய காடு, நுழைந்தால் வெளியில வர முடியாது, திக்கு திசை தெரியாது, அங்கு சுற்றி கொண்டே இருக்க வேண்டியதுதான் நாள் கணக்கில். அப்படிப்பட்ட காட்டினை போன்று தீவினையை சேமித்து வைத்திருக்கிறேன். இணையேன் மனத்தை, அப்படிப்பட்ட என்னுடைய மனத்திலும் ஊறு மட்டே, நினைத்தால் ஊறுகின்ற மட்டை என்றால் கேள். பெருமான் தீவினை செய்திருக்கின்ற என் மனத்தையும் விட்டு நீங்க வேண்டும் என்ற திருக்குறிப்பு கொண்டவன் அல்லன் இவன். நினைத்தால் இவனுக்கும் இன்பம் ஊட்டுவோம் என்று கயவனாகிய என் நெஞ்சத்திலும் அவன் உரைகின்றான். கயமே கொண்டிருக்கின்றேன், இருந்தாலும் என் நெஞ்சத்திலே இவன் உரைகின்றான். என்ன காரணம்? என்றைக்காவது ஒரு நாள் இவன் நம்மை திரும்பி பார்த்தால் காட்சி கொடுப்போம் என்று சாமி அங்க ரெடியா இருக்க அங்கிருந்து போகாமல் இருக்கிறார். என்ன காரணம்? நான் ஊர், அதான் ஊறு மட்டேன. ஊறுகின்ற தேன் என்பது ஒவ்வொரு ஒரு பொருள் ஊறும், நோண்டினால் சுரண்டினால் தேடினால் ஊறும். ஆகவே பெருமானே, இந்த வல்வினை காட்டிலே மயங்கி இந்திரிய செற்றிலே இறங்கி பெருமானை மறந்திருக்கின்ற நாமும் திடீரென்று பெருமானை தெரியணும் என்று சொன்னால் கிடைப்பான். பெருமானை நினைத்தால் இனிக்கும் சித்தத்துள் சித்திக்கும் தேன். ஆகவே இணையேன் மனத்தேயும் என்ற உண்மையோடு சேர்த்து தீவினை செய்திருக்கின்ற என்னுடைய மனத்திலும் கூட அந்த ஊற்றினை நோக்கினால் ஊறுகின்ற மட்டே, ஊறு மட்டே. இணையேன் மனத்தே தானாக ஊறு மட்டே என்று கொள்ளக்கூடாது. சிரமப்பட்டால் ஊறுகின்ற மட்டு. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா நிலையிலும் இறைவன் அல்லன் பெருமான். பெருமான் அறிவன் தான். விரைகில் தீயினும் பாலில் படுமை போல் மறைய நின்றுள்ள மாமணி சோதியான் உறவு கொள்ளட்டு உணர்வு கைத்தினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. சில இடங்களிலே கடைய முன் நிற்கும், சில இடங்களிலே வாங்கி கடைய முன் நிற்கும், சில இடங்களிலே முருக வாங்கி கடைய முன் நிற்கும். எல்லாம் எரிகின்ற பொருள் தான், ஆனா நெருப்புக்கு பக்கத்தாப்புல வச்சாலே பாஸ்பரஸ் பத்திக்கும். நெருப்பே தேவையில்லை, கொஞ்சம் சூடு அதிகமானாலே பாஸ்பரஸ் பத்திக்கும். நெருப்புக்கு பக்கத்துல வச்சா கற்பூரம் பத்திக்கும், கொளுத்தின பெட்ரோல் பத்திக்கும், கெரசின் பத்திக்கும், விசிறிக்கிட்டே இருந்தா ஈர விறகு பத்திக்கும், வாழை தண்டு பத்தவே பத்தாது, அது மேல மண்ணெண்ணெய் ஊத்தி எரிச்சா அந்த மண்ணெண்ணெய் எரிஞ்சு வாழைத்தண்டு கருப்பு. அதே போல திருவருள் புறம்பாக இருக்கின்றவர்களும் உண்டு. அப்ப அதே போல வினையே மனத்தே ஊறுமட்டே என்றால் தானாக ஊறு மட்டும் இல்ல, முனைந்தால் ஊறுகின்ற மட்டு. அது வந்து நீங்கவில்லை, யா எந்த உயிரையும் விட்டு நீங்குவதில்லை. வினையேன் மனத்தையும் ஊரலாகும் உடலாகும் மட்டு, ஊறு மட்டுமே ஆட்டோமேட்டிக்கா ஊறுகின்ற மட்டு என்று கொள்ளக்கூடாது. உரல் ஆகும் மட்டு, என்றைக்கோ ஒரு நாள் அது ஊறும். அப்படிப்பட்ட மட்டு தேன் வினையேன் மனத்தே ஊறு மட்டே. மண்ணும் உத்தர கோசமங்கைக்கரசே, உத்தர கோசமங்கைக்கு மண்ணும் அரசே, பொருந்திருக்கின்ற அருள் மன்னிகின்ற உத்தர கோசமங்கைக்கு அரசே. நீருபட்டே ஒளிகாட்டும் பொன்மேனி நெடுந்தகையே, நீருபட்டேயும் ஒளிகாட்டும் பொன்மேனி என்று கொள்ளலாம். இறைவனுடைய மேனி, பொன்னை அடித்த மேனி, பொன்னை உரிக்கிறது போன்ற மேனி. அந்த மேனி மீது பெருமான் திருநீர் பூசி இருக்கின்றார். திருநீர் பூசிய இடத்திலே திருநீற்றின் வழியாக அந்த பொன்னொழியானது கசிகின்றது. நீருபட்டேயும் ஒளிகாட்டும் பொன்மேனி. பொதுவாக ஒரு நெருப்பு இருக்கின்றது, நெருப்பு சாம்பல் பூத்து விட்டது என்று சொன்னால் சாம்பலை ஊதினால்தான் நெருப்பு தெரியும், சிவப்பு தெரியும். சாம்பலை சாம்பல் வழியாக நெருப்பு தெரியாது, சாம்பல் பூத்து விட்டதுன்னா. ஆனால் பெருமானுடைய திருமேனி ஒளி என்பது பவர்ஃபுல். ஆகவே நீருபட்டேயும் ஒளிகாட்டும். கற்பனை பண்ணி பார்க்கணும். சாமியை நேரில் பார்த்தவர் சொல்றாரு, அவர் நேரில் பார்க்கலைனாலும் எப்படி இருப்பாருன்னு யோசிச்சு பார்க்க. அவர் வந்து குருநாதர் நேர்ல பார்த்தாரு, குருநாதர் திருமேனி எப்படி இருக்குன்னு அவர் சொல்ற. நீருபட்டேயும் ஒளிகாட்டும் பொன்மேனி. உடம்பு முழுக்க விபூதி பூசிக்கிட்டாலும் அந்த பெருமானுடைய அழகை மறைக்க முடியாது. சாம்பலா உடம்பு முழுக்க பூசிக்கிட்டு வந்தா கூட பெருமானுடைய பொன்மேனி என்ற அழகை மறைக்க முடியாது. அதனாலதான் புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கிறான் சொன்ன. கருப்பா இருந்து அந்த பாண்டியன் அடிச்சிருந்தான்னா அடிச்ச வடு எங்க இருக்குன்னு லென்ஸ் வச்சுட்டு தான் தேடும். கருப்பு உடம்புல அடிச்சு கருப்போட கருப்பா சேர்ந்துருவா அது தேடணும். ஆனா பெருமானுடைய பொன்மேனியில அடிச்ச வடு நல்லா தெரியுது. புன்சு வந்த பொன்மேனி பாடு. பொன்னை போன்ற மேனி கொண்டவன் என்பதனால பெருமான் விபூதி பூசியும் விபூதி வழியாக அந்த பொன்னொழி கசிகின்றது. நீருபட்டே ஒளிகாட்டும் பொன்மேனி நெடுந்தகையே. நெடுந்தகை என்பது நெடுமை என்பது நீண்ட தன்மை, அளவில்லாத தன்மை, எல்லையற்ற நற்குணங்கள் பொருந்திய தகுதி என்பது குணம். நெடுந்தகை என்பது அளவிட முடியாத நீண்ட நற்குணங்கள் பொருந்திய, அனந்த கல்யாண குணங்கள் பொருந்திய பெருமானே நெடுந்தகையே. விடுந்தகை நீ என்னை அக்குள்ள யான் ஐம்புலன்கள் கொண்டே விடுந்தகையே நீ விடுதி கண்ட இரவார் வெறுவ அடுந்தகை வேல் வல்ல உத்தர கோச மங்கைக்கு அரசே கடுந்தகையேன் உண்ணும் தென்னீர் அமுத பெரும் கடலே நெடுந்தகை நீ என்னை அக்குள்ள அனந்த கல்யாண குணங்கள் புரிஞ்சிய பெருமானே, அந்த கல்யாண குணங்களிலே முக்கியமான குணம் வற்றாத முற்றாத கருணை. அந்த பெருங்கருணை காரணமாக நீ என்னை ஆட்கொள்ள, நீ என்னை ஆட்கொள்ளவும், நீ என்னை ஆட்கொண்ட பிறகும் அந்த உம் அங்க மறைஞ்சிருக்கு. பல இடங்கள்ல உண்மை உண்மை வந்து மறைஞ்சிருக்கும், அதை விரிக்கணும், அப்பதான் சுவையான பொருள். நெடுந்தகை நீ என்னை ஆட்கொள்ளவும் யான் ஐம்புலன்கள் கொண்டு விடுந்தகையே நீ என்னை ஆட்கொண்ட பிறகும் நான் முன்பு பற்றியிருந்த ஐம்புலன்களை கொண்டு என்றால் அதனை விடாது கொண்டு. ஒரு உண்மை நிகழ்ச்சின்னு சொல்றாங்க, அது பொய்யா சொல்றாங்களோ உண்மையா சொல்றாங்களோ. பண்டித நேருவுக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரி இருந்தார், ஒரு மலையாளி, பேரை சொல்ல மாட்டேன், அவரை குற்றஞ்சொல்வதா ஆகும், பொய்யா இருந்ததுன்னா சொல்றேன். அவரு நேரு கிட்ட வரும்போது எப்போதுமே ஒரு மாதிரி ஸ்மெல் வருமா, என்ன நேரு பண்ணாது, என்ன குளிச்சுட்டு தானே வர, குளிச்சுட்டு தான் வரேன், அப்புறம் ஏன் ஏதோ நாருது அப்படின்னு பார்த்தா கடைசியில கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் இந்த ஷூ போடுறவங்க எல்லாம் சாக்ஸ் போடுவாங்க, நமக்கு எல்லாம் அந்த பிரச்சனை கிடையாது. என்ன செருப்பு போடுறது, இந்த பிரச்சனை கிடையாது, செருப்பே போடாதவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அந்த சாக்ஸ் அழுக்காவே இருக்கு. உடனே நேரு பார்த்தாரு, இந்த சாக்ஸ் வந்து கசங்கி போடணும்ப்பா, அதான் நீ ரொம்ப டைட்டா இருக்கு உனக்கு டியூட்டி, அதனால சாக்ஸ் அழுக்கா இருக்கு, அதுதான் நாத்தம் வருது, புது செட்டு சாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு வரேன், நிறைய சம்பளம் வாங்குறது தான், இருந்தாலும் நேரு வந்துள்ளாரு அவருக்கெல்லாம் நான் இருக்கேன், புது செட்டு சாக்ஸை வாங்கி கொடுத்து இனிமே நாளையிலிருந்து இதை போட்டுட்டு வந்துருங்க. அவர் போட்டிட்டு வந்தாரு, போட்டிட்டு வந்தாலும் அதே நாத்தம் இருந்தது. நெடுந்தகை நீ என்னை ஆட்கொள்ள அப்படி இருந்த நான் அப்படி இருக்கேன், அதே நாத்தம் இருந்தது. ஏன்ப்பா சாக்ஸ் மாத்தினியா இல்லையான்னு கேட்டார். மாத்திருக்கேன் பாருங்கன்னு இவர் காமிச்சார், பலபடாதுன்னு புது சாக்ஸ் இருக்கு காலில். அப்புறம் ஏன் நாருது, பழைய சாக்ஸை தூக்கி எறிய மனசு இல்லாம பேண்ட் பாக்கி வச்சு இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு ஐம்பதன்களை கொண்டு விடாது இருக்கின்றேன். இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு இதை தூக்கி எறிந்துடணும், அது வேணான்னு சொல்லி, ஆனா அதன் வேலையும் பச்சு இருக்கு, ஆகவே அதை என்ன பண்ருக்கோம், பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள சொல்லி வச்சுட்டு இருக்கோம். நெடுந்தகை நீ என்னை அக்கொள்ள யானை புலன்கள் கொண்டு விடுந்தகையே நீ, நான் புலன்கள் முன்பு பற்றியிருந்த புலன்களை கொண்டு என்றால் விடாது பற்றி என்பது அந்த கொண்டு என்று சொல்ற ரொம்ப முக்கியம், அதை விட்டு ஒழிக்க வேண்டும், அதை விட்டு ஒழிக்காமல் விடாது பற்றி இருக்கின்ற. ஒரு பிச்சைக்காரியா ராதா என்ன பண்ணாரு, அழகா இருக்காருன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஆனா அந்த அம்மாவனால பிச்சை எடுக்காம சோடி தின்னு பழக்கம் கிடையாது. அவர் அரண்மனையில வந்து நல்ல அருமையான ஸ்வீட்டோட சாப்பாடு எல்லாம் பரமாறினா இந்த அம்மாவுக்கு சாப்பிட முடியல, பசி பசிக்குது ஆனா சாப்பிட பிடிக்கல. ஏன் உனக்கு இந்த சிரமம் கிடையாது, கொஞ்சம் என்ன தனியா விடுங்க, தனியா விடுவதுல போய் அம்மா இதா போட்டு ராப்பிச்சுக்க, இப்பதான் இப்பதான் என்னால சாப்பிட முடியுது, பழைய பழக்கம் விட முடியல. இந்த புலன்களோடு நம்ம பழகியது பல ஆயிரக்கணக்கான பிறவிகள்ல பழகிய பழக்கம், அதை விட முடியலங்கிறத இங்க சொல்ற. புலன்கள் கொண்டு கொண்டு என்றால் விடாது பற்றி. இப்ப ராணியா ஆன பிறகும் அது தனியா போய் பிச்சை அப்படின்னு கேட்டுட்டு தான் வந்து சாப்பிடும். யானை புலன்கள் கொண்டு விடும் தகையேனை, அதனால என்ன ஆறுது என்றால் பெருமானுடைய திருவுருளுக்கு மாறான ஒன்றினை விடாது பற்றி இருப்பதனால பெருமானுடைய திருவுருள் வலியவந்து பற்றியும் தூக்க முடியாது, அதனை நாம் கைவிடுகின்ற நிலை வருகின்றது. திருவுருள் நம்மை கைவிடாவிட்டாலும் அந்த திருவுருளை நாம் கைவிடுகின்றோம். திருவுருள் நம்மை கைவிடவில்லை, ஆனால் திருவுருளை நாமே இன்னொன்றை பற்றிக் கொள்வதனாலே கைவிடுகின்றோம். ஐம்புலன்கள் கொண்டு விடும் தகையேனை, திருவுருளை விடுகின்ற தகுதி கொண்டவனை, நான் தான் திருவுருளை விடுகின்றேன், அது என்னை விடாத போது கூட நான் உதறிட்டு வந்தா அது என்ன பண்ணும். நெடுந்தகை நீ என்னை ஆட்கொள்ள யான் ஐம்புலன்கள் கொண்டு விடும் தகையே நீ விடுதி கண்டாய், அப்படி இருந்தும் பெருமானே நீ என்னை விட்டு விடாதே, நீ வலிய வந்து மீண்டும் என்னை பற்றிக் கொள்ள வேண்டும். இரவார் வெறுவ அடுந்தகை வேல் வல்ல உத்தர கோச மங்கைக்கு அரசே, இரவார் வெறுவ சிவநெறியிலே பொருந்தாதவர்கள் வெறுவ அச்சம் கொள்ளும் வண்ணம், சிவநெறி என்பது என்ன, தூய நெறி, இந்திரியங்களை ஒடுக்கி இறைவனை நினைக்கின்ற நெறி, அதான் அந்த நெறியிலே பொருந்தாதவர்கள் வெறுவ அஞ்சும் வண்ணம் வருவது எது என்று கேட்டால் பெருமானுடைய கைவேல் என்று சொன்னார், அதான் முத்தலை வேல். அடுந்தகை அடுந்தகை தகை என்றால் தகுதி, அடுகின்ற தகுதி கொண்ட வேல், அடுந்தகை வேல், அடுத்தகை என்பது வேலு கடை, அடுதல் என்று சொன்னால் கொல்லுதல், அடல் வேண்டும் ஐம்பன் குலத்தை என்று சொன்னார் வள்ளுவரும். ஐந்து ஐந்தன் குலத்தை அடல் வேண்டும், அடக்க வேண்டும் சொல்லல. அடல் என்றால் கொல்லுதல், கொன்றே விட வேண்டும். மன்மதனை இறைவன் எரித்தார், கருணை காட்டக்கூடாத இடம் என்பதனால எரித்தார். அதுபோல அடல் வேண்டும், அடக்க வேண்டும் சொல்லிருக்கலாமே. வள்ளுவர் அப்படி சொல்லல, அடல் அடுதல் என்றால் கொல்லுதல். அதை சொல்ற நம்ம திருத்தொண்டர்கள் வருது, அடல் மலிந்த வேல் நம்பி கொற்புளிக்கும் அடியே இல்லையா. அத கொல்லுதல் மலிந்த புரிந்திருக்கின்ற வேலை கொண்டவர் கொற்புளினார்கள். இரக்கம் இல்லாமல் எல்லாரையும் வெட்டி குடிச்சார். அடுதல் கொல்லுதல், அடுதலையே புரிந்தான். அடுந்தகை வேல்வல்ல உத்தர கோசமங்கை கரசே, விரவார் வெறுவ அவர்களை கொள்கின்ற தகுதி கொண்ட வேலினை கையிலே தூக்கின்ற பெருமானே, நீ என்னுடைய ஐந்தன் குலத்தை அடல் வேண்டும் பெருமானி, நீ என்னுடைய ஐங்குல கையல்லவா நீ அந்த வேலை கொண்டு எரிய வேண்டும் என்று இங்கு அந்த குறிப்பு பரிகரம் இருக்கின்றது. குறிப்பு என்ன, பெருமானே கையிலே விரவார் வெறுவ ஏந்திருக்கின்ற அடுந்தகைமை கொண்ட அந்த வேலினாலே அந்த வேலை முத்தலை வேலினை என்னுடைய ஐங்குல பகை மீது செலுத்தி அந்த பகையினை கொல்ல வேண்டும். அடுந்தகை வேல்வல்ல உத்தர கோசமங்கிறதே, கடுந்தகையேன், கடுந்தகை என்று கடுமை என்பது என்ன, வேகத்திற்கு கடுமையின் பேரு. கடிய விடையொன்றுடையா, கடிய விடை அப்படின்னா வேகமாக நடக்கின்ற விடை. கடுமை என்பது வேகம், கடுங்கண் கோபமா பார்க்கிற கண்ணு, கடுஞ்சொல் வேகமாக பேசுகின்ற பேச்சு. அப்ப ஒரு சொல்லு இனிமையா இருப்பது இல்லை எப்போதுனா வேகமா வந்தா. எதுவுமே ஒரு காரியத்தை வேகமாக செய்தால் தவறு விளையும், பதறாத காரியம் சிதறா. வேக வேகமா செஞ்சா திரும்பி செய்ய முடியாது, சமையல்ல. கடுந்தகை என்றால் எதிலும் அவசரப்படு, ஃபாஸ்டிடஸ் நேச்சர் என்று சொல்வார்கள். எல்லாத்திலும் அவசரப்படுதல், அது அவசரப்படுதல் யாருக்கு இருக்கும், உலக பற்று கொண்டவர்களுக்கு தான் இருக்கும். தெய்வ பற்று கொண்டவர்களுக்கு அவசரப்படுதல் என்ற அவர்களுடைய அவசரம் எல்லாம் வந்து பெருமானுடைய திருவிழா அதுக்கு ஏற்ப அவர்களை அழைச்சிட்டு போயிடும். அப்படியே தெய்வ பற்றுள்ளவங்களும் ஓடுறாங்களே, அவசரப்படுறாங்களே அப்படின்னு பார்த்தா அந்த அவசரம் உலக பற்றினால் விளைகின்ற அவசரத்திற்கு அதனை போன்ற அவசரம் என்று அது வேற நிலையில அது அறிய வேண்டும். ஆனால் இங்கு வந்து என்ன, அவர்களுக்கு ஏற்படுற அவசரத்தினால குற்றம் விளையாது. அதை புகழ்ச்சியோட தெரிஞ்சு வச்சிருந்தார். அவர் விழா வருது இப்ப, பெருமானுடைய அடியார்கள் பிழைபடியின்றி கொல்லார். அவர் அவசரப்பட்டுட்டார்னு எல்லாரும் நினைப்பாங்க, எரிபத்து நாயனார். ஆனா அவர் அவசரப்படலன்னு நினைச்சார் புகழ்ச்சியோட. என்ன இறைவன் அடியார்களுக்கு அவசரமே கிடையாது, அவங்க ஆராய்ந்து பார்த்தல்லாம் இதை செய்வார்கள். சிவகாமி ஆண்டாருடைய கையில இருக்கிற அந்த பூ கூடைய அதை பறிச்சு பூவை சிந்தி பிரிச்சுட்டு ஓடிடுத்து அந்த யானையை வந்து வேகமாக ஓடி வெட்டினார் இவர். அந்த யானை திரும்ப அரண்மனைக்கு திரும்புவதுக்கு முன்பாக வெட்டணும், அந்த அந்த பகைவன் இருக்கின்ற இடத்துலயே அவனை வெட்டி தீர்த்துறணும், பயமா ஓடார். அவர் அவசரம் தானே பட்டாரு. சிவகாமி என்றார் சொன்ன உடனேயே அதை செஞ்சாரு. அப்படின்னா அந்த அவசரம் எல்லாம் ஆராயப்பட்ட அவசரம். புகழ்ச்சோழர் என்ன நினைச்சாரு, எரிபத்தர் வந்து பிழைபடி நின்று கொல்லார்னு நினைச்சார். அஞ்சு பேரை வெட்டிருக்கிறார் பாகர்களை, யானையை வெட்டிருக்கிறார், ஆறு உயிர் போயிருக்கு அப்படி இருந்து அப்படி நினைச்சார். அப்படி அவர் நினைச்சார்னா அடியார்களை பற்றி அவர் நினைத்தார். அப்படி அடியார்கள் தப்பு செய்ய மாட்டாங்க. சிவகாமி என்றார் சொன்னதை அப்படியே எடுத்துட்டார் இவர். யாரு, எரிபத்த நாயனர். அடியார் தப்பு செய்ய மாட்டார் அந்த எண்ணம் தான். புகழ்ச்சோழனருக்கு எரிபத்த நாயனர் இருந்த எண்ணம் எரிபத்த நாயனருக்கு சிவகாமி ஆண்டர் இருந்தது. அவர் சும்மா சொல்ல மாட்டாருங்க, இந்த யானை தான் தப்பு பண்ணிருக்கு. கிரெடிட் ஒர்த்தினஸ் இருக்கு, யாரை நம்பலாம்னு இருக்கு. அடியாரை தான் ஒரு விஷயத்துல நம்பலாம். அடியார் சொன்னார், சிவகாமி என்று சொன்னார், யானை இதே மாதிரி வந்து பறிச்சு சிந்திட்டு போயிடுத்து. அப்ப ஆகவே அவருக்கு உடனே ரிட்ரஸல் வேணும், அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதி, அந்த அநீதிக்கு உடனேயே நீதி வழங்க வேண்டும் அப்படிங்கறதால அடியாருக்கு இடுக்கடு உறும்போதெல்லாம் உடனே அங்க கையில பரிசுவை எடுத்துக்கொள்வார். அவர் எடுத்துக்கொண்டு உடனே அந்த நீதியை கொடுத்தார். அது அவசரப்பட்டதாக மன்னன் நினைக்கவில்லை என்பது. ஆனா உலகத்துல உலகப்பட்டு கொண்டவர்கள் வந்து செய்கின்ற காரியம் எல்லாம் அவசரப்படுதல். நீங்க மெதுவா செஞ்சா கூட அவசரப்படுதல் தான். என்னைக்குமே நம்ம உலகப்பட்டு கொண்டவர்கள் ஒரு காரியத்தை செய்யாமலே இருந்தாலும் மோசம் இல்லை. உலக பற்றினாலே நம்ம பல காரியங்கள் செய்யறோம், அந்த காரியத்தை செய்யாமலே இருக்கிறோம்னு வச்சுங்களேன், ஒரு நஷ்டமும் விளைய போடும். ஆனால் இறை பற்று கொண்டவர்கள் அவசரப்பட்டாலும் அது அவசரப்பட்டதா ஆகாது, அவர்கள் சினந்தாலும் அது சினமாக ஆகாது. சண்டேச நாயனார் வந்து தன்னுடைய தந்தையுடைய காலினை உடனே வெட்டினார். அது அவசரம் நம்ம நினைக்க கூடாது, அது அவசரப்பட்டிருந்தாலும் அது அவசரமாக கொள்ளப்படாது என்று பார்க்கின்றோம். எல்லாத்துக்கும் காரணம் நோக்கம்தான். இது நம்முடைய காஷ்மீர் எல்லை, அங்க வந்து சந்தேகத்துக்குரிய மாதிரி ஆள் நடமாட்டம் இருக்கு. ஜவான் வந்து துப்பாக்கியில கைய வச்சிட்டு இருக்கிறாரு, நில்லுங்கிறாரு, நிக்காம உருவம் போகுது, சுட்டுறாரு. அவசரப்பட்டார்னு சொல்ல முடியுமா, கோர்ட்ல அவரை நிறுத்த முடியுமா, கோர்ட் ஒரு கடமை செய்தார்னு சொல்லி. ஆகவே வந்து தன்னுடைய கடமையை செய்கின்றார். அவ்வளவுதான், பற்று வைத்து செய்யல. பற்று வைத்து என்ன பண்ண, ஒரு ஒரு பொண்ணு என்ன பண்ண, கீழே பிள்ளை மேல குடத்தை போட்டு கொண்டுட்டார். அந்த பாலத்துக்கு போனான்னு ஒரு சிலப்பதிகாரத்தில் இருக்கு. தன்னுடைய ஒரு கீரிப்பிள்ளையை வளர்த்து வந்தாலும் அந்த கீரிப்பிள்ளையும் அந்த அந்த பெண்ணுடைய பிள்ளை தொட்டில தூங்குது. கீரிப்பிள்ளை வாயில ரத்தம் இருந்தது. தன்னுடைய பிள்ளையை கடித்து விட்டதுன்னு சொல்லி தண்ணீர் எடுத்துட்டு வர குழந்தை கீரிப்பிள்ளை வாயில சலையில போட்டான், அவதரப்பட்டுட்டான். கீரிப்பிள்ளை செத்து போச்சு, பாவம் வந்துருச்சு. ஆனால் கீரிப்பிள்ளை அந்த பிள்ளையை காப்பாத்திருக்கு பாம்பு கிட்ட இருந்து. அப்ப உலக பற்றின் காரணமாகத்தான் பாவம் விளையும். என்றைக்குமே ஒருவர் வந்து உலக பற்றின் காரணமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. ஒருத்தர் திட்டிடுறாரு, நம்ம ஒருத்தர் மேல பற்று வச்சிருக்கிறோம், அந்த திட்ட கேட்கிறோம், அவசரப்படுறோம், யோசிக்கணும். ஆனால் இறைவனையும் அடையாளையும் திட்டுறாங்க, யோசிக்க வேண்டாம், நாக்க விட்டுட்டாரு, அது அறமாகின்றது. ஆனா நம்ம சேர்ந்தவங்க அப்படிங்கறதுனால ஒருத்தர் திட்டும் போது நம்ம சண்டைக்கு போறோம். நல்லா கவனிங்க, பற்று காரணமாக நம்ம சண்டைக்கு போறோம். நம்ம அம்மாவையோ அப்பாவையோ வீட்டுக்காரையோ பிள்ளையோ நண்பரையோ யாராவது திட்டாங்கன்னா யாரும் சண்டைக்கு போறோம். சக்தி நாயனாரை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம், என்ன சொல்றோம், வன்முறையாளர் அப்படின்னு. ஆனா நாம இவங்கள்ட்ட வச்சிருக்கிற பற்ற தான் அவர் அடையாளத்தை வச்சிருக்கிறார். அந்த பற்றி நமக்கு இல்ல, அதனால நம்ம என்ன பண்றோம், கோயில்ல ஒருத்தன் அப்படி அங்கே உட்காந்து ஒண்ணு போறான்னா அவனை கேட்கறது இல்ல. நம்ம நமக்கே வந்து இருக்கிற கல் எடுத்து அவன் அடிக்கலாம் இல்ல, கொஞ்சம் அண்ணன் போய் போலாம் இல்ல. அவன் நமக்கு அந்த நமக்கு பற்று அது மேல இல்ல. அதே அவன் நம்ம வீட்டுக்கு முன்னாடி போறான்னா சண்டை போடுறோம், கடைக்கு முன்னாடி போனா சண்டை போடுறோம். நமக்கு நம்ம வீட்டுலயும் கடையில இருக்கிற பற்று கோயில்ல இல்ல, நமக்கு நம்ம உறவுகள் இருக்கிற பற்று அடையாளத்தை இல்ல, நமக்கு உலகத்தில் இருக்க பற்றி தெய்வத்தில் இல்லை. அதனால இந்த பற்றியை மாற்றி வைத்து பார்த்தால் தான் பெரிய புராணம் புரியும். மாற்றி வைத்து பார்க்காததுனால நமக்கு பெரிய புராணம் புரிய மாட்டேங்குது. ஆகவே உலக பற்றின் காரணமாகத்தான் நாம் உணர்ச்சி வசப்படுகின்றோம். அடியார்களுக்கு உலக பற்றே கிடையாது. அவர்களுக்கு தங்களுடைய உடைமைகள் போனாலோ உறவினர்கள் போனாலோ கலங்க மாட்டார்கள். உடைமைகள் போனாலும் கலங்க மாட்டார்கள், உறவினர்கள் போனாலும் கலங்க மாட்டார்கள். வீரபாகி நாயனார் அது செத்ததுல அத்தனை பேர் அவங்க சொந்தக்காரங்க தான் செத்து இருக்காங்க. அது கவலை கோட்டிலி நாயனாருக்கும் சொந்தக்காரங்க தான் செத்து இருக்காங்க, அவர் கவலைப்படல. ஆகவே கடும் தகையன் என்றால் அவசரப்படுகின்றவன் அர்த்தம். அந்த அவசரம் என்பது உலக பற்றின் காரணமாக விளைகின்றது. உலக பற்றின் காரணமாக பெருமானே ஐம்புலன்கள் கொண்டு அதனை விடாது பற்றி கொண்டு உன் திருவுருளை இழக்க துணிந்தவன், இதிலே வேகத்தை காட்டியவன். பெருமானுடைய திருவுருளை பெறுவது எவ்வளவு அரியது. அந்த பெற்ற திருவுருளை இழப்பதிலே வேகத்தை காட்டிய முட்டாள் அப்படின்னு தன சொல்லுகிறார். கடுந்தகையேன், அப்படிப்பட்டவனாகிய யானும் கடுந்தகையேனும் அப்படிங்கிற உண்மை மறைந்திருக்கின்றது. வினையேன் என்பது அங்கு இருக்கிறது போல, வினையேன் மனத்தையும் இது போல, கடுந்தகையேனும் உண்ணும் தண்ணீர் அமுதப் பெருங்கடலே, அந்த நானும் இந்த வினை வெப்பம் தாங்காமல் வந்து என்ன பண்ணுவேன், உன்னுடைய சந்நிதிக்கு தான் வருவேன். உலகத்தின் மீது பற்றிருப்பவர்கள் இறைவனை மறந்து உலகத்திற்காக ஓயாமல் உழைக்கின்றார்கள். அந்த யாருக்கெல்லாம் உழைச்சாங்களோ அவங்கெல்லாம் இவங்க இவருக்கு சிரமப்படுற நேரத்தில் எல்லாம் கைவிட்டுருவாங்க. கஜேந்திரன் ஒரு யானை, அந்த யானை வந்து இந்த மடுவில் மாட்டிக்கிச்சு. அதுக்கு நிறையா மனைவிகளாம், அந்த மனைவிகள்லாம் அந்த யானையை பிடிச்சி இழுத்து பார்த்தது, முடியலை. அப்புறம் என்ன பண்ணிச்சு, அதுக்கெல்லாம் பசி வந்துருச்சு, தூக்கம் வந்துருச்சு, சரின்னு விட்டுட்டு போயிடுச்சு. உலகம் அப்படி தான், யாருக்காக எல்லாம் நாம் உழைத்தோமோ அவர்களுக்கும் பசி உண்டு, தூக்கம் உண்டு, அவர்களுக்கும் வந்து கஷ்ட நஷ்டங்கள் உண்டு. எத்தனை நேரம் தான் நம்ம கூட அவங்களால நொல்லுபட முடியும், சரி நீ உன் தலையெழுத்தப்படி இரு அப்படின்ட்டு விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. அந்த நேரத்தில் காப்பவன் நேரம் தான் எங்க ஐயாரை பண்றேன். அஞ்சேலன் தருள் செய்வான் அவரும் குலதெய்வம் பொறிகளங்கி நெறிவயங்கி அறிவழியின் திட்டு ஐமேலுந்து அளவந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான். அப்ப பயப்படாதேன்னு சொல்றாரு சுவாமி முதல்ல. அஞ்சற்க என்று இறைவன் சொன்ன உடனேயே பாதி உயிர் வந்துடும். மிருக பெருமான் நம்மை காத்தருள்கின்றான் என்று பார்க்கின்றான். ஆகவே இந்த அப்படிப்பட்ட கடுந்தகை கொண்ட யானும் உலகப்பற்றின் காரணமாக அவசரப்பட்டு திருவுளை இழக்கின்ற யானும் இந்த உலகம் பயன்படாது என்று உன்னிடம் ஓடி வந்தால் என்னுடைய வினைவெப்பத்தை மாற்றக்கூடிய தெளிந்த நீராகின்ற அமுதம் கடல் போல இருக்கின்றது உன் திருவடியில. இந்த வினை வெப்பம் தாங்காம வினை வெப்பம்ங்கிற அந்த உருவகம் அங்க வந்து மறைஞ்சிருக்கு. சில இடங்கள்ல முற்று உருவகமா வரும், முழுவதும் உருவமா வரும், சில இடத்துல ஏகதேச உருவகம். இப்ப யானும் உண்கின்ற என்னுடைய நாக்கு வறண்டு போகுது, அந்த நாக்கு வறண்டு வினை வெப்பத்தினாலே வறண்டு போகின்றது. கடைசி இந்த உயிர் போகின்ற நேரத்துல உள்நாக்கு ஒட்டிடும். அப்ப இந்த உயிர் சிரமப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக பஞ்சியிலே பாலை தோய்த்து விடுவார். பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கஷ்டப்படாம போய் சேர அதுக்கு முன்னாடி உயிர்ல கையெழுத்து வாங்கிடுவாங்க. என்னென்ன என்னென்ன எப்படி எப்படி எழுதணுமோ. அதே அவர் கொஞ்சம் நல்லவரா இருந்தார்னா யார் யார்ட்டு என்னென்ன பணம் வரணும்னு சொல்லும் போதெல்லாம் நோட் பண்ணிப்பாங்க. யார் யாருக்கு என்னென்ன பணம் கொடுக்கணும்னு சொல்றாருந்தோ ஐயோ உளர்றாரே சித்தம் வேதலிச்சிருச்சு, இந்த அறம் என்பதே இல்லாமல் போய்விட்டது. சித்தரஞ்சன் தாசன் இருந்தாராம், அவர் வந்து தன்னுடைய தகப்பனார் பட்ட பெரும் கடன் லட்சக்கணக்கில் அந்த காலத்துல தகப்பனார் இறக்கும் போது இன்னாருக்கு கடன் பட்டிருக்கிறேன் சொன்னார். தான் சம்பாதிச்சு அத்தனை கடனையும் பிரிவிட்டது. அப்பதான் தகப்பனா நல்ல உலகத்துக்கு போக முடியும். தான் பிள்ளையா இருந்தா அவர் நல்ல உலகத்துக்கு போனாதான் தான் நல்ல பிள்ளையா இருக்க முடியும். அப்படிலாம் இருக்கிறவங்க அறம் என்பது இல்லாமல் போய்விட்டதுனால இன்னைக்கு எல்லாம் நினைச்ச வெறும் மரம் தான், பாவமே உலகத்தில் மலிந்து விட்டதுன்னு பார்க்கிறோம். இப்போ 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 இறைவன்கிட்ட வைக்கிற வழிபாடு பக்திக்கு எல்லாமே கூட தன்னுடைய பாவத்திற்கு இறைவன் துணை செய்வதுங்கிற நம்பிக்கையிலே வந்து எதனை செய்வோம். சுவாமியை வந்து தரிசனம் பண்ணும் போதே கூட தங்களுடைய தீய எண்ணங்களுக்கு இறைவனா துணை செய்வார். என்ன முட்டாள்தனமான ஒரு கொள்கை. அறக்கண் எண்ணத்தகும் அடிகள் ஆரூரன் என்று சிறிது அறத்திலிருந்து வழுவினால் கூட தன்னுடைய தோழனையும் தண்டிக்கின்ற பெருமானது. தம்பிரான் தோழருக்கே இந்த இவ்வளவு கஷ்டம் உலகத்துல கண்ணு போய் கஷ்டப்பட்டார். அந்த கண்ணையும் ஆடிப்பாடி ஒவ்வொரு கண்ணா கஷ்டம். இறைவனுக்கு நண்பருக்கே இந்த நிலையினா நமக்கெல்லாம் அவர் பந்தாடிடுவார்னு பார்க்கணும். அதனால இறைவன்ட்டு அச்சம் வேண்டும். அஞ்சியாகிலும் அன்புபட்டாகிலும் நெஞ்சம்பாய் இணை இன்றியுடனே பயந்தாவது இறைவன் வந்து நினை அச்சத்திலாவது அதை அஞ்சலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் அஞ்ச கற்றுக்கொள்ளாமல் இன்னை கற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளவுதான் இறைவன் அன்பு செலுத்தினாலும் அச்சத்தை கைவிடக்கூடும். நம்பியாளர் அஞ்சித்தான் அஞ்சித்தான் பழகினார். நண்பனாக எனக்கு உனக்கு என்னை தந்தோம்னு சுவாமி சொல்லிட்டதுனால தோல் மேல கைப்பட்டு எதுக்குமே அச்சம் உண்டு. அரக்கன் எண்ணத்தம் அடிகள் ஆறு. ஆகவே வினைப்பற்றினாலே கடும் தகை கொண்டு அதாவது வேகப்பட்டு உன் திருவுருளை இழந்த ஆவியாகிய யானும் வினை வெப்பம் தாங்காது என் நாக்கு வறண்டு இறந்து போகின்ற நிலையிலே அந்த வினை வெப்பத்தினை தணிக்கின்ற தண்ணீர் அமுதம் தெளிந்த நீராகின்ற அமுதம். நீர் அமுதம் என்பது உருவகம். தெளிந்த நீரே அமுதம். அமுதம் என்பது மரண பிடியிலிருந்து ஒருவனை காப்பாற்றுவது. நாக்கு வறண்டு போனவனுக்கு நீர் தான் காப்பாற்றும் மரணத்திலிருந்து. ஆகவே தென்னீராகின்ற அமுதம், அந்த அமுதம் சிறிதாக இருக்கின்ற இடம் இல்ல, அது பெரும் கடலாக இருக்கின்ற இடம். அந்த கடலை வந்து பார்த்தாலே இந்த இந்த வினை வெப்பம் வந்து அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. ஒரு கொல்லிக்கடையில இருக்கிற நெருப்ப அணைக்கிறதுக்கு கடல்ல விட்டா கடல்ல எவ்வளவு ஜலம் இருக்கு? கொல்லிக்கட்டை நெருப்ப அணைக்கிற அளவுக்கு கொஞ்சம்தான் இருக்கிறதுல. உன் நீ செய்திருக்கின்ற தீவி நம்ம செய்திருக்கின்ற தீவினையை மாற்றுவதற்கு உரிய அளவில் அங்க கருணை இல்ல. அந்த கருணை எங்க இருக்கு? அது கடல் போல கருணை இருக்கு. அந்த கருணையை அறியாது வேண்டுமென்றே நாம் பிரிந்து விலகி இருக்கின்றோம். அதான் கடும் தகையே. அந்த உலக பற்றியங்கரணம் அவசரப்படுகின்ற நான் கடும் தகையே. யானும் தேவைப்பட்டால் உண்ணும் உண்ணலாகும் அர்த்தம். வினையின் மனத்தே ஊறுமட்டே என்றால் வினையின் மனத்தை ஊறலாகும். அதாவது நான் தேடினால் கிடைக்கும். அதுபோல இங்க நான் உண்ண விரும்பினால் உண்ணலாகும். அந்த உண்ண விரும்பின நிலை ஒவ்வொரு உயிருக்கும் உண்டு. தான் எந்த உலகத்திற்காக நம்ம உழைக்கின்றோமோ அந்த உலகமானது நம்மை கைவிடும் பொழுது நம்ம வேறு வழி இல்லாமல் இறைவன்ட்ட வருவோம். எல்லார வாழ்க்கையிலும் உண்டு. நம்ம நம்பி நம்ம யாருக்காக உழைத்தோமோ அவர்கள் நம்மை கைவிடும் பொழுது நீ ஒண்ணு எனக்கு வேண்டாம் யா, உன்னை நான் கேட்டேனான்னு என்னன்னா கேட்டேனா சொன்னபோதுதான் இவங்களுக்கு என்ன வரும்? தலையில குட்டுப்பட்டவனதான். இது இத்தனை நாள் இவங்களுக்கு உழைச்சதுக்கு டெய்லி நடராஜாவுக்கு உழைச்சிருக்கலாமே. வள்ளலார் சொல்லும் போது வில்வ குடலை எடுக்காமல் வீணு குடலை எடுத்தேன். வில்வ குடலை எடுத்திருக்கலாம், அதை எடுக்காம வீணுக்கு உடலை எடுத்தேன். உடலோட சம்பந்தப்பட்டவர்களுக்கு உழைப்பதற்காக உடலை எடுத்திருக்கிறோம். ஆனால் உண்மையில வில்வ குடலை எடுப்பதற்கு தான் நம்முடைய கை கால் முதல எல்லா அவயவங்களும் இறைவனுடைய தொண்டிலே ஈடுபடுத்தி இருந்தோம் என்று சொன்னால் இந்த நிலை வராது. கடுந்தகையேனும் உண்ணும் உண்ணலாகும். தென்னீர் தெளிந்த நீராகின்ற அமுத பெருங்கடலே, தென்னீராகின்ற அமுதம் நிரம்பி இருக்கின்ற கடல் போன்றவன். தென்னீர் அமுதம் என்பது உருவகம். அமுதமே பெருங்கடலாக இருப்பது என்பது இறைவனுக்கு உருவகம். அந்த தென்னீர் என்பது வினையாகின்ற வெப்பத்தை மாற்றுகின்றது என்பது வினை வெப்பம் என்பது அங்கு இல்லை. அது அதனால வந்து ஏகதேச உருவகம். வினையாகின்ற வெப்பத்தை மாற்றுகின்ற தென்னீராகின்ற அமுதம் நிரம்பி இருக்கின்ற கடல் போன்ற இறைவன். அந்த அமுதமே கடல் போல நிரம்பி இருந்தால் இறைவன். அந்த அமுதமே கொஞ்சமா இருந்தால் கடவுள் கிடையாது. எல்லை இல்லாது இருந்தால் தான் கடவுள். அந்த கருணையோ அறிவோ ஆற்றலோ எல்லைக்கு உட்பட்டிருந்தால் கடவுள் இல்லை. நம்ம பார்க்கும்போது நம்ம அம்பா நல்ல பேர் பழகிறாங்க, கருணையோடு பழகிறாங்க. நமக்கு வேணும்னா ஒரு துன்பத்தில் அவங்க ஆற்றலோடு இருந்து நமக்கு காப்பாற்றி விடுறாங்க. கேட்ட போது நமக்கு தேவையான படத்தை கொடுக்குறாங்க. கடவுள் ஆயிடுவாங்களா? எல்லைக்கு உட்பட்டு தான் செய்யற. ஒருவர் காட்டுகின்ற கருணை எல்லைக்கு உட்பட்டது. மக்கள் காட்டுகின்ற அன்பு எல்லைக்கு உட்பட்டது. மக்கள் நமக்கு செய்கின்ற தொண்டோ உதவியோ எல்லைக்கு உட்பட்டது. அந்த எல்லை மீறி யாராலையும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுடைய சக்தி அவ்வளவுதான். எல்லை மீறி இருந்தால் அது இறைவன். அதான் எல்லை மீறிய தன்மை தான் கடல் என்று சொல்றார். கடல் என்பது எல்லை மீறியதற்கு ஒரு அடையாளம். கடல் என்று சொல்வது எல்லை மீறிய தன்மை. அப்ப தென்னீர் அமுத பெருங்கடலே என்றால் எல்லை இல்லாத அந்த கருணையாகின்ற தென்னீர் அமுதம் என்னுடைய வினை வெப்பத்தினை மாற்றுகின்ற கருணை தண்ணீராகின்ற அமுதத்தினை கடல் போல கொண்டிருக்கின்ற பெருமானே யானும் உன்னிடம் வந்துதான் சேர வேண்டும் என்று சொல்றார். அப்ப நான் கடுந்தகையேனும் வந்து ஒரு நேரத்தில் உன்னிடம் வருவேன், அப்பொழுது நீ நெடுந்தகை என்பதனால நான் செய்த பாவங்களை மன்னித்துள்வாய் என்பது குறிப்பு. நெடுந்தகை நீ என்னைக்கு முன்னாடி நான் கடுந்தகையானா இருந்தாலும் இத்தனை நாள் என்ன வந்து மறந்தானே இருந்த, இப்ப மட்டும் ஞாபகம் வந்ததான்னு நம்ம எல்லாம் கேட்போம். உலக மக்கள் என்ன சொல்லுவாங்க, இப்பதான் என் ஞாபகம் வந்ததான்னு கேட்பாங்க. அந்த கேள்வியை மட்டும் இறைவன் கேட்க மாட்டான். இப்பதான் என்னுடைய ஞாபகம் வந்ததாங்கிற கேள்வியை இறைவன் கேட்க மாட்டான். கடுந்தகை நீ என்ன அக்குள்ள யானையின் புலன்கள் கொண்டு விடுந்தகையை நீ விடுதி கண்டா, இரவார் வெறுவ அடுந்தகை வேல்வல்ல உத்தர கோசம் அங்கைக்கரசே, கடுந்தகையே உண்ணும் தென்னீர் அமுத பெருங்கடலே, கடலினுள் நாயினக்கு அங்கு உன் கருணை கடலின் உள்ளம் விடல் அறியே நீ விடுதி கண்டாய், விடலில் அடியார் உடல் இளமே மண்ணும் உத்தர கோசமங்கைக்கரசே, மடலின் மட்டே மணியே அமுதே என் மதுவெல்லமே. பெருமானே, கடல் போல உன்னுடைய கருணை இருந்தாலும் அந்த கடல் நீரினை ஒரு நாயானது தன் நாக்கினாலே நக்கி உண்பதைப் போல. இப்ப கடல் என்று சொல்லும் பொழுது கடல் நீரினை நாய் நக்காது, அது உப்பு கடல் என்பதனால. இங்கு தென்னீர் அமுத பெருங்கடல் சொல்லியிருக்கிறார், ஆகவே அந்த கடலையே என்று கொள்ள வேண்டும். அப்ப தெளிந்த நீர், இனிப்பான சுவையான நீர், உப்பு நீர் கிடையாது. அது கடல் போல இருக்கின்றதுன்னா கடல் போலும் காவேரின்னு வருது, ஆகவே நேரடியா நாய் வந்து கடல் நீரை நக்காது. ஆகவே கடல் போல இருக்கின்ற ஒரு பெரிய நீர்நிலை, நல் நீர்நிலைன்னு கொள்ள வேண்டும். அந்த நீர்நிலையில ஒரு நா வறட்சி கொண்ட நாயானது ஏனைய சில விலங்குகள் அந்த நீரிலே வாய் வைத்து உறிஞ்சுவதைப் போலவோ, உறிஞ்சு பருகுவதைப் போல, அல்ல யானையானது துதிக்கையை வைத்து துதிக்கை நிறைந்த உறிஞ்சி எடுத்து உண்பதைப் போல உண்ண அறியாது. நாய் தன் இயல்புக்கு ஏற்ப நக்கியே உண்ணும். கொஞ்சம் கொஞ்சமா அதை நக்கி உண்ணும் போது அது எப்படி தோன்றும் என்று சொன்னால், சிந்தனை இங்கு வைக்காதது போல தோன்றும். நாய்க்கு உண்ண வேண்டும் என்ற எண்ணம் இருக்கு, ஆனால் ஒருவர் நக்கி தான் சாப்பிடுறாரு அப்படிங்கும் போது ஒரு டிவி பார்த்துக்கிட்டு கடலை சாப்பிட்றாரு அப்படிங்கிறாலும் பண்ணுவாரு, கொஞ்சம் ஒரு கடலை இப்படி வாயில விட்டுப்பாரு, டிவி பார்த்துட்டு இருப்பாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு கடலை. அப்ப அவர் என்ன, கடலையும் சாப்பிட்டுட்டு இருக்காரு டிவியும் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா கடலையே சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவர் என்ன பண்ணுவாரு, டிவி ஆஃப் பண்ணிட்டு கடலை நல்லா சாப்பிடுவாரு. அத போல பார்ப்பதற்கு எப்படி தோன்றுகின்றது, நாய் நக்கி உண்பது என்பது உண்பதிலே சிந்தனை இல்லாமல் அவ்வப்பொழுது தடைப்பட்ட சிந்தனையோடு உண்பதை போல தெரிகின்றது. அந்த பிக்சரை கொண்டு வாங்க, ஏன்னா இந்த ஊமை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். நாய்க்கு வந்து நீரினை உண்பதிலே எண்ணம் இல்லை என்பது இல்லை, எண்ணம் இருக்கின்றது, இருந்தாலும் அது உண்கின்ற அந்த முறை நாய்க்கு இயல்பானது, நாயை குற்றம் சொல்லக்கூடாது. ஆனால் மனிதருக்கு அது இயல்பு அன்று. காபியை நக்கியா நம்ம குடிக்கிறோம், மனிதருக்கு இயல்பு என்று. ஆனால் ஒரு மனிதன் நாயை போல குடித்தால் அது எவ்வளவு இகழ்வானது. நாய் நீரினை தன் இயல்புக்கேற்ப நக்கி உண்பதை போல நான் என் இயல்புக்கு மாறாக, இது விரோத உமை, என் இயல்புக்கு மாறாக உன் திருவுருளை சிந்தனையின்றி தூக்கின்றேன். அதாவது திருவுருளை தூக்க வேண்டும் என்ற இடையீடின்றி தூக்க வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் தோணும் போது தூக்கின்றேன் என்பது பெருமானே உன் திருவருடைய அருமை பெருமையை நான் அறியாது, அதனை இகழ்கின்றேன். திருக்குறள் சொல்றாங்களா, அந்த அம்மா வீட்டுக்காரர் ரொம்ப ஆசையா இருக்கிறதுனால இவர் எங்க நம்ம விட்டு போக போறாரு அப்படின்னு இகழ்ந்திருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, பொருள் வையின் பிரிந்து விட்டார், கால் சம்பாதிக்கிறதுக்காக சொல்லிக்காம போயிட்டாரு அப்படின்னு பார்க்கிறோம். ஆகவே அவ்வாறு இகழ்ந்திருக்க கூடாது என்பதை நாளைக்கு நம்ம விரிவா பார்வதி.